பொதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை நூலின்றி அமையாத உலகு என்ற நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் ஊருக்கு நல்லது சொல்வேன் என்ற புத்தகத்தின் மதிப்புரையை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் கோ சாமிநாதன், எஸ் ஆர் அரங்கநாதன் உலக நிர்வாகி. நூலின்றி அமையாது உலகு என்ற நிகழ்ச்சியில் புத்தக மதிப்புரையிலே இன்று நாம் கேட்க இருப்பது ஊருக்கு நல்லது சொல்வேன் என்ற நூல். இதனை எழுதியவள் தமிழருவி மணியன். இதனை விகடன் பிரசுரம் 2005 வெளியிட்டுள்ளது. 300 பக்கங்கள் கொண்ட இந்த நூலின் விலை 135 ரூபாய். அரசியல் களத்திலும் இலக்கிய களத்திலும் தனக்கென்று ஒரு தனிப்பாதை கொண்டவர். பேச்சும் எழுத்தும் சமூக நலன் சார்ந்தவையாக எப்போதும் இருக்க வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்தவர். உன்னதமான இந்திய இளைஞனே, சமுதாய வீதியில் நீ கைவீசி நடக்கும்போது நீ மட்டும் தனியாக நடப்பதாக ஒருபோதும் சோர்ந்து விடாதே. உனக்கு பின்னால் இந்த மண்ணில் 5000 மரபார்ந்த பெருமைகளும் தொடர்ந்து வருவதை உணர்ந்து நட என்றார் விவேகானந்தர். எது இந்த மண்ணின் மரபார்ந்த பெருமை? துறவும் தொண்டு மட்டுமே இந்த அன்னை பூமியின் அரிய தேசிய லட்சியங்கள் என்றார் சுவாமி விவேகானந்தர். துறவு என்பது எல்லோரும் எளிதில் சாத்தியமாவது இல்லை. சந்நியாசம் என்பது வாழ்வை துறப்பது அன்று, செய்யும் செயலனை பலனை துறப்பது. வேள்வி என்பது நெய்யூற்றி நெருப்பு வளர்ப்பதல்ல, சமூக நலன் என்னும் அக்னியில் சுயநல ஆசைகளை சுட்டரிப்பது. இந்த புரிதலோடு பொது வாழ்வில் இன்றைய இளைஞர்கள் ஈடுபட வேண்டும். இதுதான் சுவாமி விவேகானந்தரின் ஆசை கனவு. விவேகானந்தர் வலியுறுத்திய தொண்டும் துறவும் கொண்ட மனிதர்களை பொது வாழ்வில் கண்டு எடுக்க வேண்டாமா? அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த மண்ணில் நரம்போடும் சதையோடும் நடமாடவில்லையா? கடந்த காலத்தை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடந்த தமிழினத்தை தட்டி எழுப்பி அறிவு சுடர் கொளுத்திய பகுத்தறிவு பகலவன் பெரியார். இதே ராமசாமி என்கிற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகில் உள்ள மற்ற சமுதாயத்தினரை போல மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக ஆக்கும் தொண்டை மேற்கொண்டு அதே பணியாய் இருப்பவன் என்று பிரகடனம் செய்து பொது வாழ்விற்கு வந்தவர் பெரியார். இந்த நாட்டில் பார்ப்பனர், பஞ்சமர், பறையர், சக்கிலியர் இன்னும் எந்த ஜாதியினரையும் காண முடியாது. பெயரை கூட காதில் கேட்க முடியாது. எல்லோரும் மனிதர்கள் என்று எங்கு பார்த்தாலும் முழங்க வேண்டும். இதுவே நம் முதல் லட்சியம். இந்த மண்ணில் சாதிகளற்ற சமுதாயம் வளர்வதற்கு தள்ளாத வயதிலும் இடையறாது உழைத்த மகத்தான மனிதர் பெரியார். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கஞ்சியும் இல்லை, பாலு தோமடா என் தோழனே, பசையற்று போனோமடா என்று கண்ணீர் விட்டு கதறியவர். ஏழையாய் பிறந்து ஏழைக்காகவே வாழ்ந்து கூரை ஒழுகும் குடிசையில் ஏழையாகவே கண்மூடியவர் தோழர் ஜீவானந்தம். காரைக்குடி கல்லூரிகளில் ஜீவா பேசுகிறார். உணர்ச்சியின் விளிம்பில் நின்று உரத்த குரலிலே மாணவர்களிடையே முழங்கும்போது அவருடைய காலில் இருந்த கட்டி உடைந்து இரத்தம் வழிந்து வேட்டி நனைகிறது. இதனை பார்த்த கல்லூரி முதல்வர் பதறி துடிக்கிறார். விடுதியில் தங்கியிருந்து ஜீவாவை அன்றைய முதலமைச்சர் குமாரசாமி ராஜா ஊடுடி வருகிறார். உங்களை ஏன் இப்படி வருத்திக் கொள்கிறீர்கள்? நாம் அனைவரும் சிறை சென்றவர்கள் தானே. நேரு அணை கட்டவில்லை, தொழிற்சாலை அடைக்கவில்லையா? நேருவே ஒரு நல்ல சோசியலிஸ்ட் தான் என்கிறார். நீங்கள் அணைகள் கட்டியது, தொழிற்சாலை அமைத்தது, கல்விக்கூடங்கள் உருவாக்கியது எல்லாம் உண்மைதான். ஆனால் இன்னமும் அரை வயிற்று கஞ்சிக்கு வழியற்று ஏழைகள் வாடுகிறார்களே. ஏழைகள் உள்ளவரை அவர்களின் நலனுக்காக ஏழை கட்சி மேடைகளில் அன்றாடம் பேச வேண்டியதுதான் வேறு என்ன வழி என கேட்கிறார் ஜீவா என்ற அந்த அரிதிலும் அரிதான மானிடன் மாற்று வேட்டிக்கும் வழியில்லாமல் வாழ்ந்து 1952 வண்ணாரப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான பின்பும் சேரி குடிசையில் வாழ்ந்த மனிதர். ஊழலில் நிழல்படாத ஒரு உரியறிய ஆட்சியை 9 தமிழ் மக்களுக்கு தந்தவர் காமராஜர். 2 ஏழைகளின் நெஞ்சங்களில் கல்வி ஒளிச்சத்தை காட்டி ஆறுகள் ஓடும் இடங்களிலெல்லாம் அணைகளை கட்டி விவசாயத்தை வளர்த்து தொழில் வளர்ச்சியில் தமிழகத்தை 2 இடத்திற்கு உயர்த்திய காமராஜர். விடுதலை வேள்வியில் 9 சிறைவாசம், 12 தமிழ்நாடு காங்கிரசின் தலைமை, 5 சட்டமன்ற உறுப்பினர், 4 நாடாளுமன்ற உறுப்பினர், 9 ஆண்டுகள் தமிழகத்தின் முதல்வர், 5 ஆண்டுகள் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர், 2 முறை இந்திய பிரதமர்களை உருவாக்கிய ஒரே தமிழர் காமராஜர். இவ்வளவுக்கு பிறகு தன் தனி வாழ்வில் அவருக்கு என எஞ்சியது 60 ரூபா, 10 கதர்வேட்டி சட்டை. காமராஜர் கண்மூடினார். அவர் வாழ்ந்த வீட்டை அதன் உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். அவர் பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது. அவருடைய உடலை அக்னி எடுத்துக்கொண்டது. அவரது பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது. தாயை வேறெந்த மொழியில் உழைக்கினாலும் வராத பொருள் தமிழில் உழைக்கினால் வரும். தாய் தன்னுடைய குழந்தைக்கு உயிர் கொடுக்கிறாள். கருவில் உயிர் கொடுத்தவள். அந்த உயிர் உறைவதற்கு மெய் உடல் கொடுக்க 10 மாதம் சுமந்து பின்பு அதை உலகத்தில் உயிர் மெய்யாய் உழவிடுகிறாள். இந்த உண்மையை உணர்த்தவே உயிர் மெய் உயிர்மை எழுத்தில் உருவானது. அம்மா இந்தியாவில் லட்சிய பெண் தாயே. அவள்தான் தன்னலமற்ற துன்பங்களை சகித்து கொள்கிறாள். எந்த பாவத்தையும் மன்னிக்கின்ற மனோபாவம் கொண்டவளாய் காட்சியளிக்கிறாள். மேலை நாடுகளில் பெண் ஒருவனால் மனைவியாக பார்க்கப்படுகிறாள். ஆனால் கிழக்கில் அவள் எப்போதும் தாயாகவே போற்றப்படுகிறாள். இந்தியாவில் பெண் என்பவள் நம் கண்களுக்கு தரிசனம் தரும் தெய்வம். என்னுடைய நல்ல குணங்களில் எல்லாவற்றுக்கும் என் தாய்க்கு நான் கடமைப்பட்டவன் என்றார் அப்ரஹாம் லிங்கன். பிரெஞ்சு நாட்டில் நல்ல குடிமக்கள் உருவாக நல்ல தாய்மார்கள் பெருக வேண்டுமென்றார் நெப்போலியன். மாவீரன் அலெக்சாண்டருக்கு ஒரு சந்தேகம். தன்னை விட டயோஜினிஸ் மக்கள் மிகுதியாக மதிக்க என்ன காரணம் என அறிய விரும்பி டயோஜினிஸையே நேரில் சந்தித்து, மக்கள் என்னை விட உங்களை மிகுதியாக மதிப்பது ஏன் என கேட்டார். அலெக்சாண்டர், நீ மண்ணை வென்றவன், நான் என்னை வென்றவன், அதுதான் காரணம் என டயோஜினிஸ் புன்முருள் பூத்தபடி விளக்கினார். அவ்வைப்பாட்டியும் அதனால்தான் புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம் என்றார். என்னுடைய மதத்திற்கு பூகோள எல்லைகள் எதுவும் கிடையாது. அன்பும் அகிம்சமையும் என் மதம். எவரையும் வெறுக்க என் மதம் அனுமதித்தது இல்லை. மதம் மனிதர்களை இணைப்பதற்கு தானே தவிர பிரிப்பதற்கில்லை என்றார் மகாத்மா காந்தி. போரிட்டு பாரி வெல்ல முடியாது என அறிந்த மூவேந்தர்களும் வாழ்வீசி பெற முடியாத வெற்றியை வஞ்சகத்தால் மூவரும் கூத்தர் போல வேடமிட்டு பாரி முன் ஆடினார். என்ன வேண்டும் என பாரி கேட்க, நீதான் வேண்டும் என்று மூவரும் பழி தீர்த்தனர். தந்தை நாடு இழந்த பாரியின் மகள்களான அங்கவை சங்கவையை தன் பெண்ணாக நெஞ்சில் சுமந்து தத்தெடுத்தார் கபிலர். மகளிர்களுக்கு மனமுடிக்க பலரை நாடினார். மூவேந்தர்களின் பகைக்கு அஞ்சி ஒரு மன்னனும் மனமுடிக்க முன்வரவில்லை. ஒரு பெண்ணை திருக்கோவலூர் மலைமாறனுக்கு மணிமுடித்தார். மற்றொரு பெண்ணை அந்தனர் ஒருவரிடம் அடைக்கலம் கொடுத்தார். பாரியில்லாத பாரியில் உயிர் வாழ விரும்பாத கபிலர் திருக்கோவலூரில் தற்பைப்புள் அடுக்கி அதன் மேல் வடக்கு நோக்கி அமர்ந்து ஊன் உறக்கம் நீக்கி நோன்பிருந்து உயிர் நீத்தார். உறையூராண்ட கோப்பெருஞ்சோழன் அவனை நேரில் காணாமலேயே நெஞ்சம் கலந்த புலவர் பிசராந்தராயர். பிள்ளைகளிடம் ஏற்பட்ட பிணக்கால் உயிர் துறக்க முடிவெடுத்த சோழன் நண்பர் வடக்கு நோக்கி இருக்கும் செய்தி அறிந்து அவன் இருக்குமிடம் நோக்கி விரைந்து அரசரும் புலவரும் சேர்ந்து வடக்கிருந்து சாவிலும் இணைந்தனர். கபிலரும் பிசராந்தராயரும் நட்பு வானில் காலமெல்லாம் சுடர்விடும் இரு துருவ நட்சத்திரங்கள். மார்க்ஸ் ஏங்கல்ஸ் இரண்டு நண்பர்களின் சங்கமத்திலும் புதியுகம் படைக்கும் புரட்சிகரமான பூபாலம் பிறந்திருக்கிறது. ஏங்கல்ஸ் இல்லாமல் மார்க்ஸ் 65 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பாரா என்பது சையமே. மார்க்சின் வாழ்க்கைக்கு ஆதாரமாக அமைந்ததே ஏங்கல்ஸின் அழியாத அன்புதான். ஆண்டுதோறும் 350 பவுன் பணம் தந்து மார்க்சின் பிற தேவைகளை ஓரளவு ஏங்கல்ஸ் செய்ததால்தான். 35 ஆண்டுகள் அவர் பிரிட்டிஷ் மியூசிய நூலகத்தின் புத்தகங்களுக்கு நடுவில் தன் சிந்தனையை புரட்சிகரமாக செதுக்க முடிந்தது. மார்க்சின் குடும்ப கவலைகளை ஏங்கல்ஸ் ஏற்றிருக்காவிட்டால் உலகை கவலைகளுக்குரிய தீர்வை காண்பதற்கு அன்றைய வாழ்க்கை அவலம் அனுமதித்திருக்காது. இரண்டு நண்பர்களும் கூட்டாக தயாரித்த பொது உடைமை அறிக்கை தான் இன்றளவும் மார்க்சியவாதிகளை விவிலியமாக விளங்க வைக்கிறது. முயற்சியும் உழைப்பும் இல்லாத மனிதனுக்கு வாழ்க்கையும் இல்லை, வளர்ச்சியும் இல்லை. தன்னுடைய வேர்வியன் விளைச்சலில் பசியாறுவதற்கு பெயர்தான் சுயமரியாதை. உனக்கு வேண்டிய ரொட்டி துண்டை உன் வியர்வையில் தேடு என்றார் கர்த்தர். உழைப்பின்றி உண்ணும் உணவு திருட்டுக்கு சமம் என்றார் கீதையில். கிருஷ்ணர் சோம்பேறி இருப்பதை விட உழைப்பதே சுகமானது என்றார் எட்வின் அர்னால்ட். எப்போதும் பாடுபடு, எப்போதும் உழைத்து கொண்டே இரு, உழைப்பிலே சுகம் இருக்கிறது. வறுமை நோவு முதலிய குட்டிப்பைகள் எல்லாம் உழைப்பை கண்டவுடன் ஓடிப்போய்விடும் என்றார் பாரதி. உழைத்துண்ணும் வாழ்க்கைதான் உயர்வானது. ஆட்சி அதிகாரத்தை விரும்பாத காந்தியடிகள், ஒரே ஒரு மணி நேரம் நான் ஆட்சி நாற்காலியில் அமர்ந்தால் நம் நாட்டில் உள்ள எல்லா அன்னச்சத்திரங்களையும் உடனே இழுத்து மூடும்படி ஆணை பிறப்பிப்பேன் என்றார். தன்னுடைய ஆசிரமத்தில் எவ்வளவு பெரிய மனிதரானாலும் உழைக்காமல் உணவு ஏற்க மகாத்மா காந்தி ஒரு நாளும் அனுமதித்து இல்லை. புத்தர் பிரான் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார். அவருடைய அருள்முகத்தை பருக சீடர்கள் அவருடன் காத்திருந்தனர். சீடர்களை நோக்கி, ஒரு மனிதனின் ஆயுள் காலம் எவ்வளவு என்றார் புத்தர். 70 ஆண்டு என்றும், வேறு ஒருவர் 60 ஆண்டுகள் என்றும், மற்றொருவர் 50 ஆண்டுகளும் என்றும் கூற அனைத்தையும் மறுத்த புத்தர், மனித வாழ்க்கை ஒரு நொடிதான் என்றார். புத்தர் என்ன ஒரே ஒரு நொடிதான் என கூறுகிற இந்த சீடர்கள் வியப்புடன் ஏக காலத்தில் வாய் திறக்க, வாழ்வு ஒரே ஒரு நொடி அல்ல, ஆனால் ஒவ்வொரு நொடியாக வாழ வேண்டும், ஒவ்வொரு நொடியிலும் முழுமையாக வாழ வேண்டும் என்று விளக்கினார். அருணகிரிநாதர் ஒரு பாடலில் மனிதர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான செயலை விளக்குகிறார். மரத்து நிழலில் மனிதர்கள் இளைப்பாறலாம், மனிதனின் நிழலில் யாரும் இளைப்பாற முடியாது. மரத்தின் பயன் கூட மனிதனால் சமூகத்திற்கு கிடைப்பதில்லை. இந்த நிலைப்பாற்றை அற்ப உடைய உடலை தாங்கி உழவும் மனிதன் அடுத்தவர்களுக்கு அன்பு சார்ந்து உதவுவதன் மூலமே வாழ்க்கைக்கும் எடுத்த பிறப்புக்கும் ஒரு உண்மையான அர்த்தத்தை உருவாக்க முடியும். வேர்க்கு ஒதுங்க உதவா உடம்பின் வேறு நிழல் போல் கைகளில் பொருளும் உதவாது என்றார். நொய்யிர் பிளவா வெனும் பகிர்மின்கள் என்று மனித சமூகத்திடம் மற்றொரு மன்றாடுகிறார். அரிசி தந்து உதவும் நிலையில் இல்லாதவர்கள் நொய்யை தந்தால் கூட போதும், அந்த நொய்யை ஒரு பிளவு தந்தாலும் சம்மதமே. பிறரோடு தம்முடையதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஒருவனுக்கு இருக்க வேண்டும். நேருவுக்கு பின் நாட்டின் பிரதமராக அமர்ந்தார் சலால் பகதூர் சாஸ்திரி. குழந்தை பருவத்திலேயே தந்தையை இழந்து வறுமையின் தாளாட்டில் வளர்ந்தவர். பள்ளியில் படித்தபோது படகில் பயணிக்க பணமின்றி நோயுற்ற தாயை காண காசியிலிருந்து மோல்சராய் வரை கங்கையிலே நீந்தி சென்றவர். மத்திய உள்துறை அமைச்சராய் இருந்தும் அலகாபாத்தில் தன் குடும்பத்துடன் கூரை வீட்டில் தங்கி வாழ்ந்தவர். அரியலூர் ரயில் விபத்தில் 112 பேர் உயிரிழந்தபோது தார்மீக பொறுப்பேற்று அமைச்சர் பதவியை துறந்த முதல் மனிதர். பதவி துறந்ததும் அரசு வாகனத்தில் ஏற மறுத்து பேருந்தில் வீடு வந்து சேர்ந்த வித்தியாசமான மனிதர் லால் பகதூர் சாஸ்திரி என்றால் அது ஈடாகாது. குருவும் சீடரும் தவச்சாலை நோக்கி சென்ற பொழுது ஒரு முரடன் போல துறவிகள் எங்கே போகிறார்கள், ஊரை ஏமாற்ற இந்த காவி உடையும் மிகவும் வசதியாக உள்ளதா என கேட்க, எல்லோரும் சொல்வது உண்மைதானா என கேட்க துறவி புன்முறுவலுடன் நின்றார். சீடனும் கோபம் கொண்டு முரடனின் கன்னத்தில் அறைந்தான். குருவுடனே அந்த இடத்தையும் சீடனையும் விட்டு அகன்றார். சீடனுடனே குருவின் காலில் விழுந்து, என்னை விட்டு விலகி செல்ல நான் இழைத்த குற்றம் என்ன என்றான். மகனே, நீ சினத்தில் பிடியில் சிக்காதவரை தேவதைகள் வாசம் செய்தன. நீ கோபமுற்று உன் உடல் வலிமையை காட்டி கன்னத்தில் உன் ஆன்மாவை அசுரர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டனர். ஏழைய நான் விலக நேர்ந்தது என கூறினார். அவர் வழியில் தனியே நடந்தார். கர்வம் உள்ளவன் கடவுளை இழக்கிறான், பொறாமைக்காரன் நண்பனை இழக்கிறான், கோபக்காரன் தன்னையே இழக்கிறான் என்பது இம்மண்ணின் முதுமொழி. இரவில் பசியின்றி உறங்குவதற்கு தேவைப்படுவதை பகலில் சம்பாதிக்க வேண்டும். மழைக்காலத்தில் செலவழிக்க, மற்ற மாதங்களில் சேமிக்க வேண்டும். முதுமதியில் நிம்மதியாக வாழ்வதற்கு இளமையில் பொருள் தேடிக்கொள்ள வேண்டும். உயிருள்ளவரை மனிதர்கள் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். முயற்சி இல்லாதவனுக்கு மகிழ்ச்சி கிடையாது என்கிறது மகாபாரதம். வியர்வின் விளைச்சலிலேயே ஒருவன் உணவாக கொள்ள வேண்டும் என்கிறது பரிசுத்த வேதகமாம். தன்னுடைய கரங்களால் உழைத்து உண்ணும் உணவே, உணவை விட வேறு உயர்ந்த உணவு ஒருவனுக்கு எங்கும் பெற முடியாது என்றார் நபிகள் நாயகம். உழைக்காமல் உண்ணும் உணவு திருட்டுக்கு சமம் என்கிறது பகவத்கீதை. இந்நூலின் ஆசிரியர் தமிழறிவிமணியின் அரசியல் களத்திலும் இலக்கிய தளத்திலும் தனக்கென்று ஒரு தனிப்பாதையை கொண்டவர். பேச்சு மழுத்தும் சமூக நலன் சார்ந்தவையாக எப்போதும் இருக்க வேண்டும் என்பதில் பிடிவாதம் கொண்டவர். காமராஜரால் தமிழறிவு என்று பாராட்டப்பட்டவர். இதுவரை புத்தக மதிப்புரையிலே கேட்டு மகிழ்ந்த புதுகை பண்பலை நேயர்களுக்கு எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேர்களே, இதுவரை நூலின்றி அமையாத உலகு என்ற நிகழ்ச்சியில் இந்த வாரம் ஊருக்கு நல்லது சொல்வேன் என்ற புத்தகத்தின் மதிப்புரையை புதுக்கோட்டை SR அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9950 என்ற எண்ணிலும் புதுகை FM91.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.